ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال ربنا جل وعلا في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم ثم جعلناك على شريعة من الأمر فاتبعها ولا تتبع أهواء الذين لا يعلمون صدق الله مولانا العظيم கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, வந்திருக்கிற சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் இப்போது இந்த நாட்டில் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகளிலே ஒன்று நம்முடைய மார்க்கத்திற்கும் நம்முடைய சரீரத்திற்கும் எதிரான ஒரு நிலைப்பாட்டை நாம் சந்திக்கிறோம். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த நாட்டை உருவாக்கியவர்கள், இந்த நாட்டை பாதுகாத்தவர்கள், இந்த இரண்டு பெருமைக்கும் உரிய சமூகம் முஸ்லிம் சமுதாயம். இந்தியா என்கிற இந்த வலிமையான ஒரு நாடு, இந்தியா என்கிற இந்த பரந்து விரிந்த ஒரு நாடு, இதை உருவாக்கிய பெருமை முஸ்லிம்களைத்தான் சாரும். ஏனென்று சொன்னால், முகலாய மன்னர்கள்தான் இந்த நாட்டை ஒருங்கிணைந்த இந்தியாவாக உருவாக்கினார்கள். அதற்கு முன்னால் எவருமே இந்த நாட்டை ஒருங்கிணைத்தது கிடையாது. தனித்தனி நாடுகளாக, தனித்தனி மாகாணங்களாக இந்தியா பிரிந்திருந்ததை தவிர, ஒரு ஒருங்கிணைந்த இந்தியா என்பது யாராலும் கற்பனை செய்ய முடியாத ஒன்றாகத்தான் இருந்தது. முகலாய மன்னர்கள் இந்திய நாட்டினுடைய பல்வேறு மாகாணங்களை, மாநிலங்களை ஒன்றாக இணைப்பதிலே பெருமுயற்சி எடுத்தார்கள். அவர்கள் உருவாக்கியதுதான் இன்றைக்கு நாம் காண்கிற இந்த மாபெரும் நாடு இந்தியா என்கின்ற இந்த மாபெரும் நாட்டை உருவாக்கியவர்கள் முஸ்லிம்கள். அதேபோல இந்த நாட்டுக்கு அந்நியர்களால் ஆபத்து வந்த நேரத்திலே, ஆங்கிலேயர்களால் ஆபத்து வந்த நேரத்திலே, இந்த நாட்டை பாதுகாப்பதிலும் மற்ற சமூகங்களை விட அதிகமாக பங்களித்தவர்கள் முஸ்லிம்கள். உடல் ரீதியாகத்தாலும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, மற்ற சமூகங்களை விட முஸ்லிம்கள் மிக அதிக அளவிலே பங்கெடுத்தவர்கள். இந்த நாட்டை பாதுகாப்பதற்காக அதிக அளவிலே தங்களுடைய உயிரை தியாகம் செய்தவர்கள், இந்த மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்த உலமா பெருமக்கள், அறிஞர் பெருமக்கள், அவர்கள்தான் இந்திய நாட்டை பாதுகாப்பதற்காக தங்கள் உயிரையும் கூட அர்ப்பணித்தார்கள். வரலாறுகளிலே அதுவெல்லாம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருப்பதை நாம் எல்லாம் அறிவோம். எனவே எந்த சமுதாயம் இந்த நாட்டை உருவாக்கி இந்த நாட்டை பாதுகாக்க போராடினார்களோ அந்த சமுதாயத்தின் மீதுதான் இன்றைக்கு அடுக்கடுக்கான பல தாக்குதல்கள், அவர்களுக்கு எதிராக, அவர்கள் சார்ந்திருக்கிற மார்க்கத்துக்கு எதிராக ஒரு பெரிய போர் தொடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். உண்மையிலுமே இந்த வார்த்தையை தான் முஸ்லிம் தனியார் சட்ட வாரியத்தினுடைய செயலாளர் மௌலானா வலி ரஹ்மானி அவர்கள் கூட அப்படித்தான் சொன்னார்கள். இப்போது ஆளுகிற மத்திய அரசு இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் எதிரான ஒரு போர் தொடுத்திருக்கிறது என்று சொன்னார்கள். உண்மையிலுமே இந்த வார்த்தை மிகையான ஒரு வார்த்தை அல்ல. ஏனென்று சொன்னால், உலகத்தில் மற்ற சமூகங்களை பொறுத்தவரை அவர்களுக்கு மதம் என்பது சில வழிபாடுகளோடு, சில சடங்குகளோடு முடிந்து விடுகிறது. அவர்கள் மதிக்கக்கூடிய ஆலயங்கள், கோயில்கள், தேவாலயங்கள், அங்கே சென்று சில மத வழிபாடுகள், சடங்குகள், இதை நிறைவேற்றிவிட்டால் அத்தோடு அவர்களுடைய மதம் சார்ந்த நம்பிக்கைகள், கோட்பாடுகள் எல்லாமே முடிந்து விடுகிறது. அந்த ஆலயத்தை விட்டு வெளியே வந்து விட்டால் அவர்களுக்கு மதம் என்று ஒன்று கிடையாது. ஒரு வியாபாரத்திலே எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, இது அவர்களுடைய வாழ்க்கையிலே மதம் தலையிடாது. இதுதான் இந்து சகோதரர்களுடைய நிலையும், அதுதான் கிறிஸ்தவ சகோதரனின் நிலையும், அதுதான் உலகத்தில் உள்ள எல்லா சமயத்தவர்களுமே மதம் என்று சொன்னால் சில வழிபாடுகள், சில சடங்குகளோடு சுருக்கிவிட்டு அவர்கள் வாழ்க்கையிலே மதம் குறிக்கிடுவது கிடையாது. ஆனால் முஸ்லிம்களாக நம்மை பொறுத்தவரை அப்படி அல்ல. நமக்கு வணக்கத்தோடு நம்முடைய மார்க்கம் முடிந்து விடுவது கிடையாது. வணக்கத்திற்கு அப்பால் ஒரு முஸ்லிம் அரசியலானாலும் சரி, ஆன்மீகமானாலும் சரி, வியாபாரமானாலும் சரி, திருமணமானாலும் சரி, திருமண முறிவு என்கிற விவாகரத்தானாலும் சரி, அனைத்திற்குமே இந்த மார்க்கம் வழிகாட்டுகிறது.
அந்த வழிகாட்டுதலுக்கு ஏற்பத்தான் ஒரு முஸ்லீம் செயல்பட முடியும். எனவே நம்மை பொறுத்தவரை வெறும் பள்ளிவாசலோடு நம்முடைய மார்க்க சடங்குகள் நிறைவுபட்டு விட்டது என்று நாம் திருப்தி அடைய முடியாது. பள்ளிக்கு வெளியிலும் கூட நம்முடைய குடும்ப விவகாரத்திலும் கூட மார்க்கம் என்ன சொல்கிறதோ அதைத்தான் ஒரு முஸ்லீம் கடைபிடிக்க முடியும். எனவே அந்த வகையிலேதான் உலகத்தில் எந்த ஒரு சமயத்திலும் எந்த ஒரு சமூகத்திலும் பார்க்க முடியாது. இன்றைக்கு முஸ்லிம்களில் மட்டும்தான் காணலாம், முஸ்லிம்கள் ஒவ்வொரு விஷயத்திற்கும் தங்களது மார்க்க அறிஞர்களை கேட்டு தங்களுடைய காரியங்களை செய்கிறார்கள். அதற்கு பேர் தான் ஃபத்வா. ஃபத்வா என்று சொன்னால் மார்க்க தீர்ப்பு. உலகம் முழுவதிலுமே இந்த மார்க்க தீர்ப்பு வழங்கக்கூடிய வல்லுநர்கள் இருக்கிறார்கள், அவர்களை முஃப்திகள் என்று சொல்லப்படுகிறது. லட்சக்கணக்கான ஃபத்வாக்கள் இந்த முஃப்திகளால் வழங்கப்படுகிறது. அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதைத்தான் முஸ்லிம்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய முடியும். அதுதான் அவர்களுக்கு மார்க்கம். எனவே அந்த அடிப்படையிலே நம்மை பொறுத்தவரை நம்முடைய திருமணமாகட்டும் விவாகரத்தாகட்டும் எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ் என்ன சட்டத்தை வகுத்தானோ, இறைவன் என்ன சட்டத்தை வகுத்தானோ அதைத்தான் நம்மால் செய்ய முடியும். இதில் யாருடைய தலையீட்டையும் நாம் அங்கீகரிக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் இறைவனுடைய சட்டங்களை மாற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கும் இல்லை. திருமறை சொல்லும் அல்லாஹ்வுடைய சட்டங்களை இறைவனுடைய சட்டங்களை யாராலும் மாற்ற முடியாது என்று திருமறை சொல்லுகிறது. இன்னும் சொல்லப்போனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே கூட அவர்கள் மக்கா நகரத்திலே இஸ்லாமிய ஏகத்துவ பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த காலத்திலே அந்த மக்காவுடைய தலைவர்கள் ஒரு கட்டத்திலே ஒரு சமரச முயற்சிக்கு வந்தார்கள். என்ன சமரச முயற்சி? நீங்கள் ஒரு ஏகத்துவ கொள்கையின்பால் அழைக்கிறீர்கள், நாங்கள் பரதெய்வ கோட்பாட்டின்பால் அழைக்கிறோம், நாம் இருவரும் சேர்ந்து சில விஷயங்களிலே சமரசம் செய்து கொள்ளலாம் என்று அவர்கள் பெருமானாரிடத்திலே வந்து ஒரு சமரச முயற்சியை மேற்கொள்ள முயற்சித்தார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் சொன்னார்கள், இப்போது எந்த குர்ஆனை இறை வேதமாக நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ அதிலே சில மாற்றங்கள் செய்யுங்கள், அதிலே சில திருத்தங்கள் செய்யுங்கள். இப்போது குர்ஆனாக எதை ஓதி காட்டுகிறீர்களோ சில திருத்தங்கள் சில மாற்றங்கள் செய்யுங்கள், நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள். இது குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை. அதற்கு நபிகள் பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ் அதற்கு பதில் சொல்லும்படி சொன்னால், குல் நபியே சொல்லுங்கள், மா யகூனு லி அன் உபத்திலஹு மின் தில்காஇ நஃப்ஸி, நான் இந்த குர்ஆனை என் புறத்திலிருந்து எந்த மாற்றத்தையும் செய்வதற்கான அதிகாரம் எனக்கு தரப்படவில்லை. மா யகூனு லி, எனக்கு அதிகாரம் இல்லை, அன் உபத்திலஹு, இந்த குர்ஆனை மாற்றுவதற்கு, மின் தில்காஇ நஃப்ஸி, நான் நினைத்தால் கூட மாற்ற முடியாது. இன் அத்தபியு இல்லா மா யூஹா இலை, எனக்கு என்ன வகை மூலமாக இறை செய்தி மூலமாக சொல்லப்படுகிறதோ நான் அதைத்தான் பின்பற்ற முடியுமே தவிர இதிலிருந்து ஒரு எழுத்தை கூட நான் மாற்றுகிற அதிகாரம் பெற்றவன் அல்ல. எனவே இறை தூதர் நினைத்தால் கூட அவர்கள் எந்த மாற்றத்தையும் செய்ய முடியாது என்பதை மிக திட்டவட்டமாக குர்ஆன் அவர்களுக்கு அறிவிப்பு செய்கிறது. இந்த மனித இனத்திற்கு சொல்லுங்கள், என்னால் கூட இந்த சட்டத்திலே கை வைக்க முடியாது. இஸ்லாமிய சட்டங்களுடைய தனித்தன்மையும் அதுதான். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நிகழ்வுதான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே குற்றவியல் சட்டங்கள், ஒரு மனிதன் திருடினால் அதற்கும் தண்டனை இருக்குது, விபச்சாரம் செய்தால் அதற்கென்று ஒரு தனி தண்டனை உண்டு. பெருமானாருடைய காலத்திலே இந்த சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்திலேதான் மக்காவிலே பெரும் உயர்ந்த இனத்தை சார்ந்த உயர்ந்த குலத்தை சார்ந்த சில குடும்பத்தினர் இருந்தார்கள். அதிலே ஒரு பெண்மணி ஃபாத்திமா என்று ஒரு பெண்மணி, அவர் திருடி விடுகிறார். அந்த பெண்மணி உயர்ந்த குழந்தை குலத்தை சார்ந்த பெண், அந்த திருட்டு நிரூபணமாகிவிட்டது. நபிகளாரும் இருக்கிறார்கள், அவர்களுக்கு முன்னால் அந்த பெண் திருடியதாக குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டது. நபிகளார் அந்த பெண்ணுக்கு தண்டனை விதிக்க உத்தரவிட்டு விட்டார்கள். இஸ்லாமிய சட்டப்படி ஒரு ஆணோ பெண்ணோ திருடிவிட்டால் அவருடைய வலது கையினுடைய மணிக்கட்டு வரை வெட்டப்படும், மணிக்கட்டு வரை வெட்டப்படும். இது சட்டம். இது அந்த பெண்ணுடைய கை வெட்டப்படுவதற்கான உத்தரவு வந்துவிட்டது. அந்த பெண்ணுக்கு கை வெட்டப்படுவதற்கான தருணம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த பெண்ணுடைய குடும்பத்தார் யோசிக்கிறார்கள், நாம் இந்த மக்கமா நகரத்திலே உயர்ந்த குலத்தை சார்ந்தவர், மிக உயர்ந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள், நம்முடைய குலத்தை சார்ந்த ஒரு பெண்ணுக்கு கை வெட்டப்பட்டால் அது காலத்திற்கும் நமக்கு அவமானம், காலத்திற்கும் நமக்கு இழிவு. எனவே எப்படியாவது நபிகளாரை சமாதானப்படுத்தி இந்த பெண்ணுடைய விஷயத்திலே நீங்கள் வேறு ஏதாவது ஒரு மாற்று தண்டனை கொடுங்க, நாங்க ஏத்துக்கிறோம், வேற ஏதாவது ஒரு அபராதம் கொடுங்க, ஏத்துக்கிறோம், ஆனா தயவு செய்து கையை விட்டாதீர்கள், அது எங்கள் குடும்பத்திற்கு இழிவு என்று சொல்லி நபிகளாரை எப்படியாவது சமாதானப்படுத்துவதற்கு பல பேரை போய் சந்திக்கிறாங்க. பெருமானாருடைய மனைவி உம்மு சலமாவை சந்திக்கிறாங்க, நீங்க நபிகளாரிடத்திலே பரிந்துரை செய்யுங்கள், அவர்கள் மறுத்து விட்டார்கள். நபிகளாருடைய பிரியமான மகனாக கருதப்பட்ட உசாமாவிடத்திலே சென்று சொன்னார்கள், நீங்கள் சென்று நபிகளாரிடத்திலே பரிந்துரை செய்யுங்கள், இந்த பெண்ணுடைய கை வெட்டப்படுவதை எப்படியாவது தடுத்து நிறுத்துங்கள். உசாமா அவர்களும் நபிகளாரிடத்திலே சென்று அல்லாஹுடைய தூதர் அவர்களே, இந்த பெண் திருடிய விஷயம் உண்மையானதுதான், அந்த பெண்ணுக்கு நீங்கள் கைவெட்டப்படுகிற தண்டனையை கொஞ்சம் சுருக்கலாமே, என அந்த பெண்ணுடைய குடும்பத்தார் மிகவும் வருத்தத்தில் இருக்கிறார்கள். அப்போது எல்லோரும் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு விஷயம்தான், நபிகளார் சொன்ன ஒரு அழகான ஒரு வார்த்தை, உசாமா அவர்கள் மிக கடுமையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உசாமாவை பார்த்து கேட்பார்கள், நீர் அல்லாஹ்வுடைய சட்டங்களில் அல்லாஹ்வுடைய தண்டனைகளில் ஒன்றில் பரிந்துரை செய்கிறீரா என்று அவரை கடிந்து கொண்டு விட்டு ஒரு அழகான வார்த்தை சொல்வார்கள், என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடியிருந்தாலும் இந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டுத்தான் இருக்கும், என் மகள் ஃபாத்திமா திருடியிருந்தாலும் கூட இந்த கைவெட்டப்படுகிற தண்டனை கண்டிப்பாக நிறைவேற்றப்பட்டிருக்கும். எனவே சட்டங்களை மாற்றுகிற அதிகாரம், சட்டங்களை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பதற்காக மாற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கும் இல்லை என்பதை அங்கேயும் கூட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதிப்படுத்தியதை பார்க்கிறோம். ஆக இஸ்லாமிய சட்டங்களுடைய தனித்தன்மை, யாரும் அந்த சட்டங்களை மாற்ற முடியாது. உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்கிற பாகுபாடும் இஸ்லாமிய சட்டத்தில் கிடையாது. அந்த அடிப்படையில் தான் நீங்கள் அண்மையிலே கூட பார்த்திருக்கலாம், இப்போது சவுதி அரசாங்கத்திலே சவுதி அரேபியாவிலே ரெண்டு சம்பவங்கள் நடந்ததை பத்திரிகையில் நீங்கள் பார்த்திருக்கலாம். அந்த ரெண்டு சம்பவங்களிலுமே மன்னர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் செய்த தண்டனைக்காக தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருவருக்கு மரண தண்டனையை வழங்கப்பட்டிருக்கிறது, இன்னொருவருக்கு சவுக்கடை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தண்டனை வழங்கப்பட்ட இருவருமே சாதாரண மனிதர்கள் அல்ல, சாமானிய மனிதர்கள் அல்ல, மன்னர் குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஆனாலும் கூட இஸ்லாமிய சட்டப்படி தவறு செய்தவர்கள் மன்னர் குடும்பத்தினரை சார்ந்தவராக இருக்கட்டும், தண்டனை சமமே. அந்த சட்டத்தை மாற்றுகிற அதிகாரம் சவுதி அரேபியாவுடைய மன்னருக்கும் கிடையாது என்பதை உலகத்திற்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே நம்முடைய இந்த சட்டத்தை மாற்றக்கூடிய அதிகாரம் பெருமானாருக்கும் இல்லை, இஸ்லாத்தை ஆட்சி செய்த எந்த ஹலீஃபாவுக்கும் இல்லை. அப்படி யாராவது சட்டத்தை மாற்ற முயற்சி செய்தால் அவர் முஸ்லிம் மன்னராக இருந்தாலும் சரிதான், இஸ்லாமிய அறிஞர்கள் ஒரு காலம் அதற்கு இடம் கொடுத்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த சட்டத்திலே கை வைக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கும் இல்லை, இந்திய நீதிமன்றத்துக்கும் இல்லை, மத்திய அரசுக்கும் கிடையாது. இது இந்திய முஸ்லிம்களுடைய ஆழமான நம்பிக்கை, இது எங்களுடைய தனிப்பட்ட விவகாரம். நாங்கள் இந்த சட்டங்களை கடைபிடிக்கிறதுனாலே இந்த நாட்டில் உள்ள மற்ற சமுதாயத்தவருக்கு ஏதாவது பாதகம் இருக்கிறதா? எங்களுடைய திருமண விவகாரம், எங்களுடைய சொத்து விவகாரம், எங்களுடைய தலாக்குடை விவகாரம், இதை நாங்கள் கடைபிடிக்கிற காரணத்தினாலே இந்த நாட்டில் உள்ள இந்துக்களுக்கு என்ன பாதிப்பு, இந்த நாட்டில் உள்ள மற்ற சமூகத்தாருக்கு என்ன பாதிப்பு? இது எங்களுடைய தனிப்பட்ட விவகாரம், இதை நாங்கள் கடைபிடிப்பதனாலே அது லாபமோ நஷ்டமோ எங்களை பொறுத்தவரை இந்த உலக வாழ்வு என்பது குறிக்கோள் அல்ல. இந்த உலகம் என்பது எங்களை பொறுத்தவரை ஒரு கடந்து செல்கிற ஒரு பாலம், மரணத்திற்கு பிறகுள்ள ஒரு வாழ்க்கை தான் எங்களுக்கு அசலானது. இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதனால் எங்களுக்கு எத்தனையோ சிரமங்களும் உண்டு, எத்தனையோ கஷ்டங்களும் உண்டு. ஆனால் அந்த கஷ்டங்களை நாங்கள் இன்பமாக நாங்கள் பார்க்கிறோமே தவிர இதனால் இந்த நாட்டுக்கு எந்த நஷ்டமும் இல்லை, இந்த நாட்டில் உள்ள மற்ற சமுதாயத்திற்கு எந்த நஷ்டமும் கிடையாது. எனவே இந்த அடிப்படையை இந்த நாட்டில் உள்ள எல்லா சமூகத்தினரும் புரிந்து கொள்ள வேண்டும், எங்களுடைய சட்டத்தில் கை வைக்கிற அதிகாரம் யாருக்கும் இல்லை. இரண்டாவதாக நாம் சொல்லிக் கொள்ளக்கூடிய விஷயம், எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு தலா இருந்தாலும் நான் ஒரு முன்னறிவு போன்று இந்த விஷயங்களை சொல்லிக் கொண்டு வருகிறேன், இந்த சட்டங்களை மாற்றுகிற அதிகாரம் எவருக்கும் கிடையாது, இதுல முஸ்லிம்கள் இன்ஷா அல்லாஹ் உறுதியாக இருப்பார்கள். இரண்டாவது, இந்த பொது சிவில் சட்டம் கொண்டு வருவதற்கான காரணமாக சொல்லப்படுவது என்ன, இந்த சட்டங்கள் மூலமாக தலாக் என்ற சட்டத்தின் மூலமாக இஸ்லாமிய பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள், எனவே நாங்கள் ஆண் பெண் எல்லோருக்கும் சமமான சட்டம் தேவை, அதற்காகத்தான் பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்போகிறோம் என்று மத்திய அரசாங்கம் ஒரு பூச்சாண்டியும் காட்டுகிறது. பெண்ணினத்திற்கு கண்ணியம், பெண்ணினத்திற்கு உரிய அந்தஸ்து, இதை பற்றி முஸ்லிம்களை தவிர உலகத்தில் பேசுவதற்கு யாருக்குமே தகுதி இல்லை என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால், இந்த மார்க்கம் வருவதற்கு முன்னால் பெண்ணினத்தை உலகம் எப்படி பார்த்தது என்று ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும். இஸ்லாம் வருவதற்கு முன் பெண்களை ஒரு மனித ஆன்மாவாக கூட உலகம் பார்க்கவில்லை. பெருமானாருடைய வருகைக்கு முன் பார்த்தோமே, ஆனால் பெண்ணினத்தை ஒரு பிசாசாக உலகம் பார்த்தது, ஒரு பேயாகத்தான் பார்த்தது. ஒரு மனித ஆன்மாவாக உலகத்தில் எந்த மதமும் பெண்களை பார்க்கவில்லை. கிறிஸ்தவ வீழிய வேதங்களும் யூத வேதங்களும் எல்லா மத வேதங்களும் பார்த்தால் பெண்ணினத்தை கேவலமாகத்தான் பார்த்தது. பெண்ணினம் ஒரு கெட்ட ஆன்மா, கெட்ட ஆன்மா என்றுதான் பெண்களை மற்ற எல்லா மதங்களும் வர்ணித்தது. இந்த காலகட்டத்தில் தான் மனித இனத்திற்கு அருளாக இந்த மார்க்கம், இந்த சன்மார்க்கம் வருகிறது. இந்த சன்மார்க்கம் வந்த நேரத்திலே பெண்களுக்கு எவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுத்தது என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். முதலாவது, பெண் குழந்தையை வளர்க்கக்கூடியவர்களுக்கு, யாருக்கு பெண் குழந்தை பிறக்கிறதோ அவர்களுக்குத்தான் சுபச்செய்திகள் சொல்லப்பட்டது. மூன்று பெண் குழந்தைகளை வளர்த்து ஒருவன் ஆளாக்கினால் அவனுக்கு சொர்க்கம், இரண்டு பெண் குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கினால் அவனுக்கு சொர்க்கம், ஒரு பெண் குழந்தையை வளர்த்து ஆளாக்கினால் அவனுக்கு சொர்க்கம். பெண் குழந்தையை பெற்ற மக்களுக்குத்தான் சுபச்செய்தி சொல்லப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட, இந்த உலகத்திலே தமக்கு பிடித்தமானதே மொத்தம் மூன்று தான், அதிலே பெண்ணினத்தையும் குறிப்பிட்டார்கள். தொழுகை, அது எனக்கு பிடித்தமானது, என்னுடைய கண்குளிர்ச்சி தொழுகையில் இருக்கிறது. நறுமணம் தனக்கு பிடித்தமானது, பெண்கள் எனக்கு பிரியமானவர்கள். இதை எந்த பொருளிலே சொன்னார்கள்? பெண்ணினம் என்னுடைய கருணைக்குரியவர்கள், என்னுடைய அன்புக்குரியவர்கள், அவர்கள் கருணை காட்டப்பட வேண்டியவர்கள் என்ற அர்த்தத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்ணினத்தை இவ்வளவு உயர்வுபடுத்தி சொன்னதை நாம் நினைவுபடுத்தி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, பெண்களுக்கு குர்ஆன் தரக்கூடிய அந்த கண்ணியத்தையும் உயர்ந்த இடத்தையும் நாம் பார்க்கிறோம். திருக்குறானில் நீங்கள் பார்க்கலாம், எத்தனையோ ஆண்களை திருக்குறான் சபிக்கிறது, பல ஆண்களை குர்ஆன் இழிவுபடுத்துகிறது. ஆனால் குர்ஆனுடைய வரலாறுகளை நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் பல பெண்களுடைய வரலாறை திருக்குறான் கண்ணியமாக எடுத்துரைக்கிறது. ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரம் என்று வந்துவிட்டால் அங்கே ஒரு பெண்ணோடு இணைக்காமல் அந்த சரித்திரத்தை சொல்ல முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரத்தில் இரண்டரை கலந்த பெண்மணி தான் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம். இந்த ஹாஜரா அவனுடைய கண்ணியத்திற்கு எடுத்துக்காட்டு காபத்துல்லா. காபாவை சுற்றி இருக்கிற அனைத்து அடையாள சின்னங்களும் ஒரு பெண்ணுடைய வரலாற்றை தான் எடுத்து காட்டுகிறது. நீங்கள் ஜம்ஜம் தண்ணீர் குடிப்பீர்களே, ஆனால் ஹாஜராவுடைய வரலாறு உங்களுடைய கண்முன்னால் வரும். சஃபா மர்வாவிலே அங்கே ஓடுகிறோம் என்று சொன்னால் அங்கே ஹாஜராவுடைய தியாகம் முன்னால் வரும். எல்லா சந்தர்ப்பத்திலும் இந்த பெண்ணினத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய பல உதாரணங்களை திருக்குறான் நமக்கு சொல்லிக் காட்டுவதை பார்க்கிறோம். எனவே உலகத்தில் எந்த மதமும் பெண்ணினத்திற்கு இவ்வளவு கண்ணியத்தை, இவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தை தந்ததில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மார்க்கம் தான் முதலில் இப்படி சொன்னது, அல் ஜன்னத்து தஹ்தா அக்தாமில் உம்மஹா, சொர்க்கம் பெண்களுடைய பாதத்தின் கீழ் இருக்கிறது, சொர்க்கம் பெண்களுடைய காலடியில் இருக்கிறது என்று உலகத்தில் எந்த மதமும் சொல்லல, எந்த தத்துவமும் சொல்லல. பெண்களை கேவலமாக பார்த்தது எல்லா மதங்களும். அந்த தாய்மார்களுடைய பாதங்களுக்கு கீழ் சொர்க்கம் உண்டு என்று சொன்ன ஒரே மார்க்கம் இஸ்லாம். எனவே பெண்ணினத்தினுடைய கண்ணியம், பெண்ணினத்திற்கான உரிமை, அதை பற்றி நாம் பேசுவதை விட உலகத்தில் யாருமே பேச முடியாது. அவ்வளவு உரிமைகள் இங்கு தரப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு ஆச்சரியம் என்ன என்று சொன்னால், சில நாம் அடுத்த மதத்தவர்களை, சமயத்தவர்களை, அவர்களது நம்பிக்கைகளை விமர்சிப்பது நம்முடைய நோக்கம் அன்று, நிச்சயமாக அது நம்முடைய நோக்கம் அல்ல. ஆனால் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறோம், இன்னைக்கு நம்முடைய மார்க்க நம்பிக்கைகள் மார்க்க கோட்பாடுகளிலே தலையிடுகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் மற்ற சமூகங்களுடைய எத்தனையோ விவகாரங்கள் இருக்கிறது, அவங்களுடைய சில கோயில்களுக்குள்ளும் கூட பெண்கள் செல்ல முடியாது. அதை பற்றி பேச்சு வரும்போதெல்லாம் சொல்கிறார்கள், இது ஒரு மத நம்பிக்கை, இந்த விஷயத்தில் நீதிமன்றம் தலையிடக்கூடாது, இது எங்களுடைய மதம் சார்ந்த விஷயம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். நிச்சயமாக கண்டிப்பாக சொல்லட்டும், அதே போலதான் நாங்களும் சொல்கிறோம், எங்களுடைய மார்க்க விவகாரத்தில் மற்றவர்கள் சம்பந்தப்படக்கூடாது, மற்றவர்கள் தலையிடக்கூடாது என்பதைத்தான் நாங்களும் எடுத்து சொல்கிறோம். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இரண்டாவது விஷயம் பெண்களுடைய உரிமை. அடுத்து நாம் சொல்ல இருக்கிறோம் இன்ஷால்லா பெண்களுக்கு என்னென்ன உரிமைகள் தரப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாம் அடுத்து சொல்வோம். இந்த காரணத்தை காட்டி பொது சிவில் சட்டம், பெண்கள் ஆண்கள் எல்லோரும் சமமானவர்கள், இந்த தலாக் என்கிற சட்டத்தின் மூலமாக பெண்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது என்கிற ஒரு தவறான குற்றச்சாட்டையும் மத்திய அரசாங்கம் முன்வைக்கிறது. இது முழுக்க முழுக்க அபாண்டம். பெண்களுக்கு மார்க்கத்திலே அவ்வளவு சலுகைகள் தரப்பட்டிருக்கிறது. உலகத்தில் எந்த மதத்திலும் பெண்களுக்கு சொத்திலே பங்கு தரப்படவில்லை. எந்த மதத்திலும் சொத்திலே பாகப்பிரிவினால பங்கு கிடையாது. ஆனால் இஸ்லாமிய சட்டத்தில் மட்டும்தான் சொத்தில் பங்கு என்பது பெண்களுக்கு இருக்குது. பெண்களுக்கு பங்கு வழங்கப்படுது. அதுல சில இடங்கள்ல ஆண்களுடைய பங்குல பாதி பெண்களுக்கு தரப்படுது. சில இடங்கள்ல ஆண் பெண் இருவருக்குமே சமமான பங்களிப்பும் உண்டு. சில நேரங்களில் ஆண்களை விட பெண்களுடைய பங்கு அதிகமாவதும் உண்டு. நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாகப்பிரிவினை, இந்த சொத்து என்று வருகிற போது பரவலாக ஒரு கருத்து என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, இஸ்லாம் பெண்களுக்கு சொத்துல பங்கு கொடுத்திருந்தா கூட ஆண்களுக்கு கொடுக்கறதுல பாதியை தானே பெண்களுக்கு கொடுக்குது அப்படின்னு ஒரு பரவலான கருத்து இருக்குது. ஆனால் இந்த கருத்து பொதுவானது கிடையாது. எல்லா பெண்களுக்குமே பாதி அப்படிங்கிற சட்டம் முதல்ல கிடையாது. சில இடங்கள்ல ஆண்களுடைய பங்குல பாதி பெண்களுக்கு, சில நேரங்கள்ல ரெண்டு பேரும் சமமாகவும் பங்கு பெறுவாங்க. சமமாக பங்கு பெறக்கூடிய இடங்களும் இருக்கிறது. சில சந்தர்ப்பங்களில் ஆண்களை விட அதிகமாக பெண்கள் பங்கு பெறக்கூடிய இடங்களும் இருக்கிறது. அதை விவரிப்பதற்கான சந்தர்ப்பம் இல்லை. ஏனென்றால் தலாக்குடைய விஷயத்திற்குள் வரவேண்டி இருக்கிறதுனாலே நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஆனா உலகத்தில் எந்த மதத்தில் சொத்துல பெண்களுக்கு பங்கு தரப்பட்டிருக்குது? எந்த சமூகத்திலும் கிடையாது. இந்து சட்டத்திலும் இல்லை, கிறிஸ்தவ சட்டத்திலும் கிடையாது. கிறிஸ்தவ சட்டப்படியும் கூட இறந்து போனவருடைய சொத்துக்கு முழுக்க முழுக்க ஆண்கள் மட்டும்தான் வாரிசாக முடியும். பெண்ணுக்கு வாரிசாகிற உரிமையை கிறிஸ்தவ மதங்களும் வழங்கல, யூத மதமும் வழங்கல. யூத சட்டங்களிலும் வாரிசுரிமை என்று சொன்னாலே முழுக்க முழுக்க ஆண்களுக்கானது, பெண்களுக்கு அதுல சம்பந்தம் கிடையாது. இப்படி உலகத்தினுடைய அத்தனை மதங்களுமே பெண்களுக்கான சொத்துரிமையை மதிக்க மறுக்கிறது. ஆனால் நம்முடைய தீனுல் இஸ்லாம் பெண்களுக்கு எவ்வளவோ சொத்துக்களை வழங்கியிருக்கிறது. இத்தனைக்கும் கூட செலவழிக்கிற எல்லா பொறுப்பும் ஆண்களுடைய தலையில தான் சுமத்தப்படுது. ஒரு பெண்ணுக்கு செலவு செய்ய வேண்டிய கடமை மார்க்கத்தில் அறவே இல்லை. எல்லா செலவுக்கும் பொறுப்பு ஆணாக இருந்தும் கூட பெண்களுக்கு சொத்துல பங்கு தருது. இந்த மார்க்கத்தை குறித்து உலகத்தில் பேசக்கூடிய தகுதி யாருக்கு இருக்க முடியும்? அன்பிற்குரியவர்களை, இந்த பொது சிவில் சட்டத்திற்கு சொல்லப்படுகிற காரணம் பெண்களுக்கு அநீதி இழைக்கப்படுது. இதுவும் ஒரு ஏமாற்று வேலையை தவிர இதுல எந்த உண்மையும் கிடையாது. மூன்றாவதாக நமக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு, இந்த தலாக்கின் மூலமாக பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டை மத்திய அரசாங்கம் வைத்திருக்கிறது. அதற்கான காரணங்களை எல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். சில நேரங்களில் முஸ்லிம்கள் யாராவது தவறு செய்வதுண்டு, நிச்சயமாக நான் மறுக்கவில்லை. சில பாதிக்கப்பட்ட பெண்கள் நீதிமன்றங்களை நாடிவிடுகிறார்கள். வட இந்தியாவிலே ஒரு பெண், சாயிரா பானு என்கிற ஒரு பெண், கணவர் மூன்று தலாக் சொல்லிவிடுகிறார். அந்த பெண்மணி கோர்ட்டை நாடி எனக்கு நீதி வேண்டும் என்று நீதிமன்றத்தை நாடுகிறார். அதை ஒட்டித்தான் இந்த பொது சிவில் சட்ட பிரச்சனை வருகிறது. இஸ்லாமிய பெண்கள் தலாக்கு மூலமாக பாதிக்கப்படுகிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டும் வருகிறது. எனவே நாம் இந்த விவகாரத்தை சற்று விரிவாகவும் ஆழமாகவும் நாம் பார்க்க வேண்டும். முதலாவது இந்த திருமண உறவு, அதை பற்றி நம்முடைய மார்க்கம் எங்கெல்லாம் குறிப்பிடுகிறதோ, திருமண உறவு என்பது முறியக்கூடாத உறவு என்பதைத்தான் மார்க்க விரும்புது. அதனாலதான் திருமறையிலே அல்லாஹ்தாலா இந்த திருமணத்தை பற்றி சொல்லக்கூடிய இடங்களிலே மீசாக்கன் வலியுதா, அது ஒரு உறுதியான ஒப்பந்தம் என்று திருமறையிலே பல இடங்களிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். திருமணம் என்றாலே உறுதியான ஒரு ஒப்பந்தம் என்று அல்லாஹ் சொல்வான். இந்த திருமணத்தை தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹுடைய விருப்பம், இறை தூதருடைய விருப்பம். இல்லற வாழ்க்கையிலே எத்தனை சக்கரவுகள் சங்கடங்கள் வந்தாலும் சரிதான், அந்த வாழ்க்கை மனமுறிவுக்கு போய்விடக்கூடாது என்பதுதான் மார்க்கத்தினுடைய விருப்பம் என்பதை பார்க்கிறோம். அதனாலதான் நம்முடைய மார்க்கம் திருமண வாழ்க்கை முறியாமல் இருப்பதற்காக பல வழிகாட்டுதல்களை தருகிறது. ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்வதற்கு முன்னால் அவங்க கடைபிடிக்க வேண்டிய பல விஷயங்களும் மார்க்கம் சொல்லித் தருது. திருமணம் ஆன பிறகு முறியக்கூடாது, தலாக்குக்கு போய்விடக்கூடாது. அதற்காகத்தான் இந்த மார்க்கம் திருமணத்திற்கு முன் கடைபிடிக்க வேண்டிய சில ஒழுங்குகள். திருமணத்திற்கு முன் ஒரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யாரை திருமணம் செய்ய போகிறார்களோ அவர்களை ஒரு முறை பார்த்து கொள்ளட்டும். இது ஒரு அனுமதி, ஒரு முறை பார்க்கிறது. இதை ஒரு எல்லை தாண்டி யாரும் தவறாக எடுத்துடக்கூடாது. திருமணத்திற்கு முன்னால பார்ப்பதற்கு மார்க்க அனுமதி அளிக்குது. அது எப்படி பார்க்கணும், அதற்கும் மார்க்கத்தில் ஒரு வரைமுறை இருக்குது. சட்ட மேதைகள் ஒரு பெண்ணை எப்படி பார்க்கிறது, ஒரு பெண் ஆணை எப்படி பார்க்கிறது திருமணத்திற்கு முன்னால், அதற்கான சில விளக்கங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த முறைப்படித்தான் திருமணத்திற்கு முன் ஒரு பெண்ணை பார்த்துக் கொள்வது. இது மார்க்க வந்து ஊக்குவிக்குது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே யாராவது ஒரு தோழர் வந்து, நான் நிக்காஹ் செய்யலாம் என்று விரும்புகிறேன், திருமணம் செய்யலாம் என்று விரும்புகிறேன் என்று யார் சொன்னாலும் அடுத்த கேள்வி நபிகளார் கேட்பார்கள், அந்த பெண்ணை ஒரு முறை பார்த்து விட்டீரா என்று கேட்பார்கள். அந்த பெண்ணை பார்த்து விட்டீரா என்று கேட்பார்கள். பிறகு சொல்வார்கள், நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் திருமணத்திற்கு முன்னால் அந்த பெண்ணை நீங்கள் பார்த்துக் கொள்வதனால் உங்கள் இருவருக்கு இடையிலே இணக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. திருமணத்திற்கு முன்னால் பார்ப்பதனால உங்களுக்கு இடையிலே இணக்கமும் அன்பும் ஏற்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்திற்கு முன்னால பார்த்துக் கொள்ளும்படி சொல்கிறார்கள். இதற்கு எத்தனையோ சம்பவங்கள், சஹாபாக்கள் காலத்திலே நடந்த உதாரணங்கள் இருக்கிறது. எனவே ஒரு பெண்ணை திருமணம் செய்த பிறகு அவருடைய அழகு பிடிக்கவில்லை என்பதற்காக தலாக்குக்கு போய்விடக் கூடாது. எனவே மார்க்க வரும்போது முன்னால் ஒரு தடவை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று. இரண்டாவது, திருமணத்திற்கு முன்னால் ஒரு ஆண் பெண்ணை பற்றி தீர விசாரித்துக் கொள்வது. திருமணத்திற்கு முன்னால் எவ்வளவு தெளிவாக ஒரு ஆணுடைய மார்க்க பற்றி என்ன, அவருடைய குணநலன்கள் என்ன, ஒரு பெண்ணுடைய மார்க்க பற்றி எப்படி, அவருடைய குணநலன்கள் என்ன, இதை பற்றி மார்க்க தீர விசாரிக்க சொல்லுது. இந்த விஷயத்தில் வெறும் பொருளாதாரத்திற்காக மட்டும், வெறும் அழகுக்காக மட்டும் திருமணம் செய்யாதீர்கள். காசை மட்டும் வார்த்தனைக்காக செய்யாதீங்க, அழக மட்டும் வார்த்தனைக்காக செய்யாதீங்க. அதற்கு அப்பாலும் கூட ஒருவருடைய மார்க்கப்பட்டு ஒருவருடைய அஹலா நற்குணங்கள் இதையெல்லாம் பார்த்து திருமணம் செய்யுங்கள். இப்படி திருமணத்திற்கு முன்னால பல விஷயங்களை வந்து இந்த மார்க்கம் சொல்றது. அதே போல திருமணத்துல பெண் வீட்டாருக்கு என்று மார்க்கம் எந்த சிரமத்தையும் வைக்கல. வலிமா ஆண் தான் கொடுக்கணும், மகர் ஆண் தான் கொடுக்கணும், எல்லா பொறுப்புகளுமே ஆண்களை சார்ந்ததானே தவிர பெண்களுக்கு எந்த விதமான சிரமமும் எந்த சுமையும் மார்க்கம் கொடுக்கல. இப்படி ஒரு அழகான முறையில திருமணத்திற்கு முன்னால மார்க்கம் சில வழிகாட்டுதலை வழங்குது. இந்த அடிப்படையில ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் முடிந்து விட்டது என்று சொன்னால், அவர்கள் கணவன் மனைவியாக ஆன பிறகு கணவனுக்கு என்று சில கடமைகள் இருக்கிறது, மனைவிக்கு என்று சில கடமைகள் இருக்கிறது. இருவருக்குமே கடமைகளை பொறுப்புகளை மார்க்கம் பிரிக்கிறது. ஆணுடைய கடமைகள் இருக்கிறது, அது மிக மிக அதிகம். ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் மார்க்க ரீதியாக பார்த்தால் அவருடைய கடமைகள் ரொம்ப கம்மி. அவங்க கணவனுக்கு கட்டுப்படணும், கணவன் விருப்பம் இல்லாம வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. இதுதான் மார்க்கத்துல அவங்களுக்கும் உள்ள கடமைன்னு பார்த்தோம்னா ரெண்டே ரெண்டு விஷயம்தான். கணவனுடைய விருப்பத்திற்கு கட்டுப்படுவது, கணவன் அனுமதி இல்லாம வெளியே போகக்கூடாது. இதை தவிர வேற கடமை பெண்களுக்கு இல்லை. ஆனா ஆண்களுடைய கடமை என்று பார்க்கிற போது ஒரு பெண்ணுக்கு செலவு செய்வது, ஒரு பெண்ணுக்கான அத்தனை பொறுப்புகளை ஏற்பது ஆணுடைய கடமை தான். எந்த அளவுக்குன்னு சொன்னா பெண்களுக்கு கணவனுக்கு சமைத்து போடுவது கூட கட்டாயம் அல்ல. கணவனுக்கு மட்டுமல்ல, கணவனுடைய குடும்பத்தாருக்கோ யாருக்கும் சமைக்கக்கூடிய ஒரு பொறுப்பை கூட, எந்த வேலையும் பார்க்கிற ஒரு பொறுப்பை கூட மார்க்கம் பெண்கள் மீது திணிக்கவில்லை. ஆனா அவர்களாக செய்தால் அதை மார்க்கம் ஊக்குவிக்கிறது. அவங்களா கணவனுக்கு சமைக்கிறது, கணவனுக்கு பணிவிட செய்யறது, அது அவங்க விரும்பி செஞ்சா மார்க்கம் அதை ஊக்குவிக்குது. அதற்கு வந்து மார்க்கம் வந்து அவங்களுக்கு நிறைய நன்மை உண்டுன்னு சொன்னது. ஆனா மார்க்கம் கட்டாயப்படுத்துறது கிடையாது. ஒரு பெண் வேலை பார்க்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னு சொன்னால் மார்க்க ரீதியாக கட்டாயப்படுத்தக்கூடிய உரிமையை கூட ஒரு ஆணுக்கு இந்த மார்க்கம் தரவில்லை. கட்டாயப்படுத்த முடியாது ஒரு பெண்ணை. இன்னும் சொல்ல போனா திருமணமான பிறகு ஒரு பெண் தன்னுடைய கணவனிடத்துல என்னை தனியாக ஒரு வீட்டில் தான் வைக்க வேண்டும், என்று சொன்னால் கூட அந்த கணவன் அந்த பெண்ணை தனியாக ஒரு வீட்டில் வைப்பது கூட கட்டாயம் என்று நம்முடைய சட்டங்கள் சொல்கிறது. ஆக திருமணத்திற்கு பிறகு பல பொறுப்புகள் ஆண்களுக்கு இருக்கிறதை தவிர பெண்களுக்கு இல்லை. இந்த திருமண வாழ்க்கையில சில சங்கடங்கள் வரத்தான் செய்யும். பெருமானாருடைய வாழ்க்கையில அவர்கள் ஒரு இறை தூதராக இருக்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலும் கூட பல சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கும் அவர்களுடைய மனைவிமார்களுக்கும் சில பிரச்சனைகள் வந்திருக்குது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த பிரச்சனை வரும் என்று அல்லாஹால காட்டுறான். நபி வீட்டுக்குள்ள வகி இறங்கக்கூடிய வீடு, வானத்தில் இருந்து அல்லாஹுடைய செய்திகள் இறைவனுடைய செய்திகள் இறங்கக்கூடிய வீடு, அந்த நபியின் வீட்டிலும் கூட பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை. பல சந்தர்ப்பங்களில் பல பிரச்சனைகள் பெருமானாருக்கும் அவனுடைய மனைவிமார்களுக்கும் ஏற்பட்டுதான் இருக்குது. சொல்ல போனா ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய அத்தனை மனைவிமாரோடும் ஒரு மாத காலத்திற்கு எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளப் போவதில்லை என்று சத்தியம் செய்துவிட்டு தன்னுடைய வீட்டினுடைய பால்கனியில போய் உட்கார்ந்துட்டாங்க. ஒரு மாத காலம் மனைவிமார் அந்த அவங்களுக்கு 9 மனைவிமார் இருந்தாலே எந்த மனைவிமாரோடும் எந்த தொடர்பும் இல்லை, அவங்களோட பேச போறது கிடையாது, எதுவும் இல்லைன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு ஒரு மாத காலம் தனிமையில போய் உட்கார்ந்துட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இது எதை உணர்த்தது? நபியுடைய வீட்டிலையும் பிரச்சனை இருந்தது, பிரச்சனை அங்கேயும் உண்டு, இத்தனைக்கு அது வகி இறங்கக்கூடிய வீடு. நம்ம வீட்டுல ஆண் அதாவது தொலைக்காட்சி சேனல்கள் தான் இருக்குது நம்ம வீட்டுல, பெருமானாருடைய வீடு வகையுடைய வீட்டிலையும் கூட அவர்களுக்கும் அவருடைய மனைவிமார்களுக்கும் சங்கடங்கள் இருக்கதான் செஞ்சது. இன்னும் சொல்ல போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட தம்முடைய ஒரு மனைவி அன்னை ஹஃப்ஸாவை ஒரே ஒரு தலாக்குன்னு சொல்லிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் மனைவி ஹஃப்ஸாவை ஒரு தலாக்கு சொல்லிட்டாங்க. அப்படி ஒரு பிரச்சனையும் வந்துருச்சு. ஆனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொன்னார்கள், நீங்கள் அன்னை ஹஃப்ஸாவை திரும்ப அழைத்துக் கொள்ளுங்கள். ஒரு தலாக்கு சொல்லிட்டா அவங்கள திரும்ப அழைத்துக் கொள்ளலாம், அதற்குரிய சட்டத்தை அடுத்து இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். ஒரு தலாக்கு சொன்னா திரும்ப அழைத்துக் கொள்ளலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார்கள், பெருமானாரிடத்திலே இந்த ஹஃப்ஸாவை நீங்கள் தலாக் சொல்லிவிட்டீர்கள், அவங்களை திரும்ப அழைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் அதிகமாக நோன்பு நோற்கிற பெண்ணாக இருக்கிறார்கள், அதிகமாக இரவிலே நின்று வணங்கக்கூடிய பெண்ணாக இருக்கிறார்கள், எனவே நீங்கள் அந்த பெண்ணை திரும்ப அழைத்துக் கொள்ளுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பரிந்துரைத்ததன் பேரில் தலாக்கு சொன்ன தம் மனைவியை பெருமானார் திரும்ப அழைத்துக் கொண்டார்கள். ஆக இங்கு எதை காட்டுகிறது? நபிகளாருடைய வீட்டிலும் கூட தலாக்கு நடந்துதான் இருக்கிறது. எனவே எல்லாருடைய குடும்பத்திலும் பிரச்சனைகள் வரும், எந்த குடும்பமா இருந்தாலும். அப்படி பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில் உடனே தலாக்கு சொல்லக்கூடாது, உடனே தலாக்கு சொல்லக்கூடாது. மார்க்க அதை வந்து வன்மையாக கண்டிக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லாஹால அனுமதி அளித்தவைகளில் அவனுக்கு பிடிக்காதது அவன் வெறுக்கக்கூடிய ஒன்றுதான் தலாக்கு. ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நேரத்தில் மார்க்கம் சில அறிவுரைகளையும் தருது. இந்த அறிவுரைகளை எல்லாம் தாண்டி கடைசி கட்டமாக எடுக்கப்பட வேண்டிய ஒரு முடிவுதான் தலாக் என்பது. அந்த அடிப்படையில் கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை வருகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களுக்கு சில அறிவுரைகள் சொன்னார். என்ன அறிவுரை? ஒரு பெண் என்பவள் வளைந்த விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறார். பெண் வளைந்த விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறார். வளைந்த விலா எலும்பு இருக்கிறது, அது கோணலாக இருந்தால்தான் மனிதனுடைய உடலும் வளைய முடியும், நாம் குனிய முடியும், நிமிர முடியும். அதே போலதான் பெண்களுடைய சுபாவத்திலும் இயற்கையாகவே கோணல் இருக்கத்தான் செய்கிறது. அவங்களுடைய சுபாவத்தில் இயற்கையாக கோணல் உண்டு. அந்த கோணலை அப்படியே விட்டுவிட்டால் நல்லது, அதை ஒரேடியாக நிமிர்த்த முயற்சிக்காதீர்கள் என்று ஒரு அழகான ஒரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸினுடைய கருத்து என்ன? பெண்களுடைய குணத்தில் சில விஷயங்கள் நமக்கு பிடிக்காத விஷயங்கள் இருக்கும், அதை பொறுத்துக் கொள்ளுங்கள், அதை சகித்துக் கொள்ளுங்கள். அவர்களுடைய ஒரு குணத்தை நீங்கள் வெறுப்பீர்களேயானால் இன்னொரு குணத்தை கண்டு திருப்தி அடையுங்கள். எனவே கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை வருகிற போது நபிகளார் இந்த ஹதீஸை ஞாபகப்படுத்துறாங்க. பிடிக்காத குணம் ஒண்ணு இருக்கும், பிடிக்கிற குணம் ஒண்ணு இருக்கும், அந்த பிடிக்கிற குணத்தை பார்த்து திருப்தி அடையுங்கள் என்று சொன்னாங்க. அடுத்து ஒரு பெண்ணுடைய நடவடிக்கைகள் எல்லை மீறி போகுது, கணவன் அறவே பிடிக்காத அளவுக்கு எல்லை மீறி போகுது. அடுத்த கட்டமாக மார்க்கம் சொல்லுது இப்பயும் தலாக்கு சொல்லக்கூடாது. அடுத்த நடவடிக்கை என்ன செய்யணும்னு சொன்னா அந்த பெண் மீது ஒழுங்கு நடவடிக்கை, அந்த பெண்ணுக்கு அறிவுரை செய்யுங்கள், அந்த பெண்ணுக்கு அழகான முறையில மார்க்கத்தை விளக்கி சொல்லுங்கள், அறிவுரை செய்யுங்கள் மார்க்கம் சொல்றது. அடுத்த மார்க்கம் சொல்லுது இதுக்கும் கட்டுப்படல, எத்தனையோ அறிவுரை சொல்லியாச்சு, எத்தனையோ ஹதீஸ்கள் எல்லாம் சொன்ன பிறகும் கூட ஒரு பெண் வந்து கட்டுப்படாமையே கணவனை மதிக்காம நடந்தார். அடுத்த கட்டமாக மார்க்கம் சொல்கிறது அந்த பெண்மணிகளை கொஞ்சம் படுக்கையிலிருந்து ஒதுக்கி வையுங்கள், படுக்கையிலிருந்து அவங்கள தனிமைப்படுத்துங்க. ஏன்னா பெண்கள் வந்து அதை தாங்க முடியாம அடுத்து மனம் மாறலாம் என்று அடுத்த கட்டமாக ஒரு நடவடிக்கை சொல்லுது. அதுக்கும் கட்டுப்படலன்னு சொன்னா அவர்களை காயம் ஏற்படாதவாறு அடியுங்கள். இந்த அடியுங்கள் சொல்லி குர்ஆன்ல இருக்குது. பெண்கள் அடம்பிடிப்பார்களே ஆனால், கணவனுக்கு கட்டுப்பட மறுப்பார்களே ஆனால் அவர்களை அடியுங்கள். ஆனா இந்த அடித்தல் என்பதற்கு என்ன விளக்கம் அதையும் நமக்கு மார்க்கம் சொல்லுது. புகாக்கள் சொல்றாங்க பெண்களை அடிப்பதற்கு அனுமதி தந்திருக்கிறதே தவிர எப்படி அடிக்க வேண்டும். ஒரு பெண்ணை அடிக்கிறதாக இருந்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஃரிபில் வஜ்ஹ, முகத்தில் அடிக்க கூடாதுன்னு சொல்லி ஃபிக்ஹுடைய கிதாபில் விளக்கம் தருவாங்க. ஒரு பெண்ணை அடிக்கிறது வர்தன் கைரம் போறது, வலிக்காம அடிக்கணும். இப்ப வலிக்காம அடிக்கிறதுன்னு ஒரு அடி இருக்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா மார்க்கம் சொல்லுது ஒரு பெண்ணை அடிக்கிறதுல கூட கணவன் வலிக்காமல் அடிக்க வேண்டும். இந்த அடிக்கிற நோக்கம் என்னன்னு சொன்னா நான் உன் மீது அதிருப்தியோடு இருக்கிறேன், இதை வெளிப்படுத்துவதுதான் நோக்கமே தவிர அவளை கொடுமைப்படுத்துவது நோக்கம் அல்ல. ஆனாலும் கூட இந்த அனுமதியை கொடுத்து விட்ட பிறகும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனைவிமார்களை அடிக்கிற கணவன்மார்கள் உங்களில் சிறந்தவர்கள் அல்ல. மா உலாஇகுமு கியாரிக்கும், யார் தங்களுடைய மனைவிமார்களை அடிக்கிறார்களோ அவர்கள் சிறந்த கணவன்மாரே அல்ல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வேலைக்காரர்களையும் அடித்ததில்லை, தம்முடைய மனைவியரையும் அடித்தது கிடையாது. எனவே மனைவி அடிக்கிற கணவன் நல்ல கணவன் அல்ல என்பதையும் இந்த மார்க்கம் சொல்கிறது. இப்படி எல்லாம் பிரச்சனைகள் வருகிற போது அந்த ஒழுங்கு நடவடிக்கைகளை மார்க்கம் பேச சொல்றது. இதுக்கப்புறமும் கணவன் மனைவிக்கு மத்தியில எவ்வளவோ எடுத்து சொன்ன பிறகும் கூட, அவள் மீது சில நடவடிக்கைகள் எடுத்த பிறகும் கூட பிரச்சனை முடிவுக்கு வரலன்னு சொன்னா அடுத்த கட்டமாக மார்க்கம் சொல்கிறது, ரெண்டு குடும்பத்திலும் உள்ள நல்ல நடுவர்களை வைத்து பேசுங்கள். கணவன் குடும்பத்தில் இருந்து ஒரு நடுவர், மனைவி குடும்பத்தில் இருந்து ஒரு நடுவர். இந்த ரெண்டு குடும்பத்தை சார்ந்த நடுவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஏன் சொன்னா இந்த நடுவர்கள் நல்லவர்களா இருந்தாதான் அந்த கணவன் மனைவி சேர்ந்து வாழ்வாங்க. இந்த நடுவர்கள் ரெண்டு பேருமோ அல்லது ரெண்டு பேர்ல ஒரு ஆள் என்ன சரியில்லாத ஆளா இருந்தான்னு சொன்னா அந்த ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க. அதனால குர்ஆன் சொல்லும் இந்த விஷயத்தை பத்தி சொல்லும் போதெல்லாம் கணவனுடைய புறத்தில் இருந்து ஒரு நடுவரையும் மனைவி புறத்தில் இருந்து ஒரு நடுவரையும் ஏற்படுத்துங்கள். அந்த நடுவர்கள் இருவரும் அந்த கணவன் மனைவி சேருவதை இந்த நடுவர்கள் விரும்புவார்களையானால் யுவஃபிக்கில்லாஹு பைனஹுமா, அல்லாஹ் அந்த ரெண்டு பேரையும் சேர்த்து வைப்பான். அப்ப நாம நடுவரா யார பார்க்கணும்னு சொன்னா இந்த கணவனும் மனைவியும் சேரணும் என்று யார் விரும்புறாங்களோ அப்படிப்பட்ட நடுவரை தான் தேர்வு செய்யணும். சில நேரங்களில் நடுவர்களே என்ன நினைப்பாங்கன்னா இதை முடிச்சு விட்டுறலாம், பிரிச்சு விட்டுறலாம், தலாக்கில் பிரிச்சு விட்டுறலாம் இப்படி நினைச்சாங்கன்னு சொன்னா நல்ல முடிவு அங்கே எட்டப்படாது. ஆக பிரச்சனை ரொம்ப அதிகமாகிற நேரத்தில் இரு தரப்பிலிருந்தும் அந்த இருவரும் சேருவதை விரும்பக்கூடிய நடுவர்களை வைத்து பேசுங்கள். நடுவர்களை வைத்து பேசிய பிறகும் கூட ரெண்டு குடும்பத்துக்கு மத்தியில் சமாதானம் வரல, அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் சமாதானம் வரல, அவர்களுக்கு மத்தியில் பிரச்சனை இவ்வளவு அதிகமாயிடுச்சு, அந்த கணவனும் அவளோடு சேர்ந்து வாழ்வதை விரும்பல, அந்த பெண்ணும் இவனோடு சேர்ந்து வாழ்வதை விரும்பல, இப்ப இந்த சூழ்நிலையில என்ன செய்வது? இனியும் இவங்க சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னு சொன்னா இல்லற வாழ்க்கை என்பது வெறும் உடல் சார்ந்த விஷயம் அல்ல, மனம் சார்ந்த விஷயம். ரெண்டு பேரும் மனதளவுல பிரிஞ்சிருக்கும் போது இனி இவங்க காலம் முழுக்க சேர்ந்துதான் வாழணும்னு சொன்னா அதை விட நரகம் எதுவுமே கிடையாது. உலகத்துல மற்ற சில மதங்கள் அப்படிதான் சொல்லுது, கிறிஸ்தவம் அப்படிதான் சொல்லுது. கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னா காலத்துக்கும் அவங்க பிரியவே முடியாது. அந்த ஆண் எவ்வளவு தவறு செஞ்சாலும் சரிதான், எவ்வளவு பெரிய குடும்பக்காரனா இருந்தாலும் சரிதான், அந்த பெண் எவ்வளவு மானக்கேடான விஷயத்தை செஞ்சாலும் சரிதான், திருமணத்தின் மூலமா இணைஞ்சுதான் பிரியக்கூடாதுன்னு சொல்றது கிறிஸ்தவம். இது நடைமுறைக்கு சாத்தியமாகுமா? நடைமுறைக்கு சாத்தியப்படாத எந்த விஷயத்தையும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்வது கிடையாது. எனவேதான் கிறிஸ்தவ மதத்தினுடைய கோட்பாடுகள் அந்த மதத்தை பின்பற்றக்கூடிய மக்களால் தூக்கி எறியப்பட்டது. அவர்கள் நீதிமன்றங்களை நாடி விவாகரத்தை பெற்றார்கள். இப்ப மார்க்கம் வந்து கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இத்தனை கட்டங்களாக தாண்டி எல்லா முயற்சியும் தோல்வியடைந்த பிறகு இனி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவே முடியாது என்று வருகிற போது திருக்குறான் மிக அழகாக சொல்லும், வாழ்ந்தாலும் அழகாக வாழ்வது, பிரிந்தாலும் அழகாக பிரிவது. குர்ஆனுடைய கட்டளை இம்சாக்கும் பிமாரூஃப் அவ் தஸ்ரீஹும் பிஹ்ஸான். கணவன் மனைவிய வாழ்ந்தாலும் அழகா வாழ்றது, அழகா வாழ்றதுக்கு எத்தனையோ மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில அன்பை ஏற்படுத்தக்கூடிய என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அது அழகா வாழ்றது. சரி, வாழத்தான் முடியல, இனி பிரிய போறோம். பிரியும் போது கூட குர்ஆனுடைய அற்புதமான வார்த்தை, பகைவர்களாக அல்ல, வெறுப்புணர்வோடு அல்ல, பிரிகிற போதும் கூட அழகான முறையில பிரியுங்கள். பிறந்த தலாக்குங்கிறது அழகான முறையில பிரிகிறதுக்கு பேர் தான் தலாக். இங்க மாற்றுமத அன்பர்கள் நிறைய பேர் கூட இந்த வார்த்தைகளை கேட்கலாம். தலாக் என்பது குர்ஆன் சொல்கிறது அழகான முறையிலே பிரியுங்கள். அழகான முறையில பிரியறதுனா என்ன? இப்ப ஒரு பெண்ணும் ஆணும் வாழ முடியாத நிலைமை ஏற்பட்டு போச்சு. இப்ப மார்க்கம் சொல்றது அந்த பெண்ணை பிரியக்கூடிய நிலை வந்தா இப்ப அந்த பெண்ணை நீங்கள் தலாக் சொல்லுங்கள். தலாக் சொல்வதற்கு மார்க்க அழகான வழிமுறையை ஒரு வகுத்திருக்கிறது. தலாக் சொல்வதற்கான மிகச்சிறந்த முறைகளை வகுத்திருக்கிறது. அதே நம்முடைய சட்ட மேதைகள் புலமாக்கள் சொல்வார்கள் தலாக்குடைய மிகச்சிறந்த முறை, அதற்கு சொல்லப்படும் தலாக்குல் அஹ்சன். மிகச்சிறந்த முறையில, மிக அழகான முறையில தலாக் சொல்வது. அழகான முறையில தலாக் சொல்வது என்றால் என்ன? பிரிவதென்று ரெண்டு பேரும் முடிவெடுத்துட்டாங்கன்னு சொன்னா இப்ப அந்த ஆண் வந்து அந்த பெண்ணை தலாக் சொல்லணும். எந்த காலகட்டத்தில் சொல்லணும்னு சொன்னா அவள் மாதவிடாய் காலத்தில் இருக்கும் போது தலாக் சொல்லக்கூடாது. மாதவிடாய் காலத்தில் அந்த பெண்மணி இருக்கிற போது தலாக் சொல்வது ஹராம். அப்படி ஒரு சஹாபி தலாக்கு சொல்லிட்டாங்க, நபி அவர்கள் அதை கண்டித்தார்கள். எனவே மாதவிடாய் காலத்தில் இருக்கிற நேரத்தில் தலாக் சொல்லக்கூடாது. மாறாக அந்த பெண் தூய்மையாக இருக்கிற காலத்தில், சுத்தமாக இருக்கிற காலத்தில் தலாக் சொல்லணும். ஒரே ஒரு தலாக்கு மட்டும் சொல்லணும், ஒரு தலாக். நம்மில் பலரும் கூட இந்த விஷயத்தை புரிவது கிடையாது. ஒரு தலாக்கு சொல்லிட்டா தலாக்கை நிகழாது. இந்த பிரச்சனையினாலதான் பல பேர் அவசரப்பட்டு மூணு தலாக் சொல்லிடுறாங்க. ஒரு தலாக் சொல்வதுதான் அழகான தலாக். இப்படி ஒரு கணவர் ஒரு தலாக் சொல்லிட்டான்னு சொன்னா இனி அந்த பெண் மூன்று மாதவிடாய் காலங்கள் இதா இருக்க வேண்டும். மூன்று மாதவிடாய் காலங்கள் இதா இருக்கணும். இந்த மூன்று மாதவிடாய் காலத்துல அந்த கணவனும் மனைவியும் மறுபடியும் மனம் திருந்தி நாம் இருவரும் சேர்ந்து வாழலாம் என்ற முடிவுக்கு வருவார்களேயானால், என்ற முடிவுக்கு வந்தால் அந்த இத்தா காலம் முடிவதற்குள் அவர்கள் மீண்டும் திருமணம் செய்யாமல் கணவன் மனைவியாக சேர்ந்துக்கலாம். திருமணம் செய்யாமலேயே கணவன் மனைவியாக சேர்ந்து கொள்ளலாம் இத்தா முடிவதற்குள். இத்தா முடிகிறதுக்குள்ள கணவன் மனைவியாக சேரலாம். இது ஒரே ஒரு தலாக்கு மட்டும் சொன்னால் உள்ள சட்டம். இந்த ஒரு தலாக் சொல்லிட்டீங்கன்னு சொன்னா நீங்க விரும்பினா இத்தா காலத்துக்குள்ள சேரலாம், விருப்பம் இல்லைன்னு சொன்னா அப்படியே விட்டுறலாம். அப்படியே விட்டுட்டீங்கன்னு சொன்னா தன்னை போல மூன்று மாதவிடாய் காலங்கள் முடிகிற போது அவர்களுக்கு மத்தியிலே உள்ள கணவன் மனைவி என்கிற உறவும் முறிந்துவிடும். மூன்று மாதவிடாய் காலம் முடிஞ்சுதான் முடிஞ்சு போயிடும். இதுதான் இருக்கிறதுலேயே ஆக சிறந்த முறை, ஒரே ஒரு தலாக் சொல்வது. இப்படி ஒரு தலாக்கு சொல்லிட்டாலுமே கூட அந்த மூன்று மாதவிடாய் காலம் முடிகிற வரைக்கும் அந்த பெண்ணுக்கு, தலாக்கு சொல்லப்பட்ட பெண்ணுக்கு அந்த மாதவிடாய் காலம் முடிகிற வரைக்கும் செலவுக்குரிய பொறுப்பு. அவர் தங்கியிருக்கிற வீடு கணவனுடைய வீட்டில் தான் இருக்கணும். தலாக் சொல்லப்பட்ட பிறகும் இதா இருப்பது மூன்று மாதவிடாய் காலம் கணவனுடைய வீட்டில் இருக்கணும். செலவுக்குரிய பொறுப்பு எல்லாமே கணவனை சார்ந்தது. இதுதான் அழகான முறையில் தலாக் சொல்றது. இது ஒரு முறை தலாக்கல. தலாக்கல ரெண்டாவது முறை என்ன? தலாக்குல் ஹசன். இது அடுத்த கட்ட முறை. ஒரு தலாக்கு சொன்னாலே போதுமானது. ஒரு தலாக் சொல்லிட்டார். இருந்தாலும் அந்த கணவனுக்கு மனைவி மீது கொஞ்சம் கோபம் அதிகமாக இருக்குது, இன்னொரு தலாக் சொல்லலாம் நினைக்கிறாரு, அடுத்து ஒரு தலாக்கையும் சொல்லலாம் நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அப்ப அடுத்த கட்டமாக ஒரு தலாக்கு சொல்லி அவள் அந்த பெண்ணுக்கு ஒரு மாதவிடாய் காலம் முடிந்து அவள் அடுத்து சுத்தமாகிற போது இரண்டாவது தலாக்கு சொல்லணும். இரண்டாவது தலாக் அது அடுத்த காலகட்டத்தில் சொல்லணும். இப்படி சொன்னா இதுவும் கூடும், மார்க்கத்தில் இதுக்கும் தடை இல்லை. இரண்டாவது தலாக்க சொல்லிட்டாலும் கூட இத்தா காலம் முடிவதற்குள் அந்த பெண்ணை நீட்டிக் கொள்ளக்கூடிய உரிமையை மார்க்கம் அவருக்கு தந்திருக்கிறது. இது இரண்டாவது தலாக் சொல்றது. ஒரு கணவனுக்கு ரொம்ப கோபம் அதிகம் ஒரு பெண் மீது, மூணு தலாக் சொல்லணும்னு நினைக்கிறான்னு சொன்னா அப்பையும் கூட ஒரே நேரத்தில் மூணு தலாக் சொல்லக்கூடாது. மாறாக நாம் சொன்னது போல முதல்ல ஒரு தலாக்கு, அப்புறம் அவள் சுத்த ஒரு பீரியடு முடிந்து சுத்தமான பிறகு இரண்டாவது தலா, அதுக்கப்புறம் ஒரு பீரியடு வந்து சுத்தமாகும் போது மூன்றாவது தலா. இப்படி மூன்று காலகட்டங்களில் மூன்று தலா பிரித்து பிரித்து சொல்வது. மூணு தலா சொல்லிட்டான்னு சொன்னான், மூணாவது தலா சொல்லாமல் இருக்கிறது நல்லது. அப்படி மூன்று தலா சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அந்த கணவனும் மனைவியும் இனி எக்காலத்துக்கும் சேர முடியாத அளவுக்கு பிரிஞ்சிருவாங்க. இனி அந்த பெண்ணை அவன் திரும்ப திருமணமும் செய்ய முடியாது. அப்படி திருமணம் செய்யறேன்னா அதுக்கு வேற ஒரு சட்டம் இருக்குது. அப்ப மூன்று தலாக்க வந்து பயன்படுத்தாம இருக்கிறதா நல்லது. இதைத்தான் மார்க்க விரும்புது. ஒரே ஒரு தலாக் சொல்லுங்க, அதிகபட்சம் ரெண்டு தலாக் சொல்லுங்க. இதுதான் தலாக்குடைய முறை. தலாக்குடைய முறையில மூன்றாவது முறை இருக்குது, அதை புகாக்கள் சொல்லுவாங்க தலாக்குல் பிதாதி. தலாக்குல் பிதா மார்க்கம் விரும்பாத ஹராமான தலாக். ஹராமான தலாக்கனா என்ன, ஒரே நேரத்தில் ஒரு பெண்ணை பார்த்து ஒரு கணவன் உன்னை மூன்று தலாக் சொல்லிவிட்டேன், மூணு தலாக்க சொல்லிட்டேன்னு சொல்றது. இப்படி ஒரே நேரத்தில் மூன்று தலாக் சொல்லிவிட்டேன் என்று சொல்வது இருக்கிறது, இது ஹராம். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அதை வன்மையாக கண்டிச்சாங்க. நஸை என்கிற கிதாபிலே வருகிறது, ஒரு மனிதர் வந்து தன்னுடைய மனைவியை மூன்று தலாக் மொத்தமா சொல்லிடுறாரு, மூன்று தலாக் மொத்தமா கொடுத்துறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த தகவல் கிடைத்த போது கடும் கோபத்தோடு சொன்னார்கள், அயல் அயல் அஹதுக்கும் பிக்கிதாபில்லா, நீங்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தோடு விளையாடுகிறீர்களா, அல்லாஹ்வுடைய வேதத்தோடு நீங்கள் விளையாடி கொண்டிருக்கிறீர்களா, நான் உங்களுக்கு மத்தியில் இருக்கும் போது நீங்கள் இப்படி மூன்று தலாக் மொத்தமாக சொல்லலாமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வன்மையாக கண்டிக்கிறாங்க. இந்த இடத்துல நம்முடைய அன்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், ஒரே நேரத்தில் மூன்று தலாக் மொத்தமாக சொல்வது ஹராம். எல்லா மதுகவுடைய இமாம்களும் எல்லா சட்ட அறிஞர்களும் அதை கண்டிக்கிறாங்க. ஒரே நேரத்தில் மூணு தலாக் சொல்வது தடுக்கப்பட்டது, ஹராமானது என்று எல்லா அறிஞர்களும் எல்லா இமாம்களும் சொல்றாங்க. ஆனா அதே நேரத்தில் ஒரே நேரத்தில் மூன்று தலாக் சொல்லிவிட்டால் அது மூன்று தலாக்காகவே நிகழும் என்பதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே நேரத்தில் மூன்று தலாக்கு சொல்லிவிட்டால் மூன்று தலாக்காகத்தான் நிகழும். இதுதான் இங்கே விளங்க வேண்டிய விஷயம். இங்கே இந்த மேடையிலே நம்முடைய சகோதரர் தமீம் அன்சாரி அவர்களும் இருக்கிறார்கள். நான் நம்முடைய இஸ்லாமிய அமைப்புகளை சார்ந்தவர்களிடத்திலும் கூட இங்கே ஒரு கோரிக்கை நான் வைத்துக் கொள்றேன். இந்த ஒரே நேரத்தில் மூன்று தலாக்கு சொன்னா மூன்று நிகழுமா ஒரு தலாக்கு நிகழுமா என்கிற ஒரு பிரச்சனை நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மத்தியில இந்த ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருப்பதை நாம பார்க்கிறோம். நாம தயவு செய்து மீடியாக்களில் இந்த பிரச்சனை, நமக்கு மத்தியில் உள்ள இந்த பிரச்சனையை மீடியாக்கள்ல போய் நாம பேச வேண்டாம். இது நமக்கு மத்தியிலான பிரச்சனை, இதை மீடியாக்கள்ல போய் நாம பேசுறது சிறப்பல்ல. ஒரே நேரத்தில் மூணு தலாக் சொன்னா மூணு தலாக் அப்படிங்கிறது தான் சஹாபாக்களுடைய கருத்தாக இருந்தது. எல்லா சஹாபாக்களும் ஒரே நேரத்தில் மூணு தலாக் சொன்னா மூணு தலாக் என்றுதான் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சஹாபி கூட மொத்தமா மூணு தலாக் சொன்னா ஒரு தலாக்கு தான் நிகழும் யாருமே சொல்ல கிடையாது. அப்படி எந்த ஒரு ஹதீஸும் இல்ல, எந்த ஒரு ஹதீஸும் அப்படி கிடையாது. அது ஹராம், அது தடுக்கப்படக்கூடிய விஷயம் அது. ஆனா மூன்று சொன்னா மூன்று தான் நிகழும். இதற்கு ஏராளமான ஆதாரங்களும் இருக்கிறது. எல்லா சஹாபாக்களும் அப்படிதான் தீர்ப்பளிச்சாங்க. இது நான்கு இமாம்களுடைய கருத்து அல்ல, இமாம்கள் உருவாக்கிய சொந்த கருத்து அல்ல. நான்கு இமாம்கள் எதையும் சொந்தமா சொல்றது கிடையாது.
தலாக் என்பது ஒரே நேரத்தில் மூன்று தலாக் சொல்வது அதை மார்க்கம் தடை செய்திருக்கிறது, அப்படி சொல்லக்கூடாது என்று. ஆனால் சொல்லிவிட்டால் மூன்று நிகழ்ந்துவிடும் என்பதுதான் சஹாபாக்களுடைய நிலைப்பாடாக இருந்தது. அதிலே ஒரே ஒரு ஹதீஸை தவறாக சிலர் புரிந்து கொண்டதனுடைய விளைவுதான் மூன்று தலாக் சொன்னால் ஒரு தலாக் தான் நிகழும் என்பது ஒரு தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒன்று. அப்படி சஹாபாக்கள் யாரும் அப்படி ஒரு விளக்கத்தை தரவில்லை. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய ஹதீஸ் அபூ தாவூத் என்ற நூலிலே வருகிறது. ஆதாரபூர்வமான ஹதீஸ் அது. அங்கே நீங்கள் பார்க்கலாம், ஒருவர் வருகிறார், இவன் அப்பாஸ் இடத்திலே கேட்கிறார், நான் என்னுடைய மனைவியை மூன்று தலாக் சொல்லிவிட்டேன், எனக்கு ஏதாவது தீர்வு இருக்கிறதா என்று. இவன் அப்பாஸ் அவர்கள் சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு பிறகு சொல்வார்கள், யார் அல்லாஹை அஞ்சுகிறாரோ அவருக்குத்தான் அல்லாஹ் ஒரு நல்ல தீர்வை தருவான். நீ தலாக் சொல்கிற விஷயத்திலே அல்லாஹை பயப்படவில்லை, எப்படி தலாக் சொல்ல வேண்டுமோ சிறந்த முறையில் அப்படி நீ தலாக் சொல்லவில்லை. நீ ஒரே நேரத்தில் மூன்று தலாக் சொல்லிவிட்டாய், நீ அல்லாஹை பயப்படாத காரணத்தினாலே அல்லாஹ் உனக்கு எந்த வழியையும் வைக்கவில்லை, நீ முற்றிலுமாக உன் மனைவியிடமிருந்து பிரிந்து விட்டாய். ஒரே நேரத்தில் மூன்று தலாக் சொன்னதற்குத்தான் அவர் தீர்வை கேட்கிறார். இவன் அப்பாஸ் பதில் சொல்லுகிறார்கள், இறைவனை அஞ்சக்கூடிய மக்களுக்குத்தான் அவன் வழிகளை வைத்திருக்கிறான். தலாக் சொல்லுவதிலும் கூட அல்லாஹ் எப்படி சொல்லுகிறானோ அப்படி நீ பிரித்து சொல்லியிருக்க வேண்டும், ஒரே நேரத்தில் நீ சொல்லிவிட்ட காரணத்தினாலே நீ அவனை பயப்படவும் இல்லை, உனக்கு எந்த தீர்வையும் அவன் தரவில்லை, நீ முற்றிலுமாக பிரிந்து விட்டாய் என்று சொன்னார்கள். இப்படி சஹாபாக்கள் நபித்தோழர்கள் காலத்திலே நடந்த எல்லா நிகழ்வுகளையும் நீங்கள் பார்த்தீர்களானால் மூன்று தலாக்கு சொன்னாலும் மூன்று தான் நிகழும். இதைத்தான் நாம் பின்பற்றக்கூடிய நாலு மதகமுடைய அறிஞர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த நிலைப்பாட்டிலே முதன் முதலாக இஸ்லாமிய உலகத்திலே மாறுபட்டது இமாம் இப்னு தைமியா அவர்கள். ஹிஜ்ரி 6ஆம் நூற்று 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு இந்த காலகட்டத்திலே வாழ்ந்தவர்கள் இப்னு தைமியா. நாம் அவரை ஒரு அறிஞர் என்ற அடிப்படையிலே மதித்தாலுமே கூட அவர்களது பல்வேறு கருத்துக்கள் சர்ச்சைக்குரியவை. அந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் ஒன்றுதான், மூன்று தலாக் மொத்தமாக ஒரே சபையில சொன்னா ஒரு தலாக் தான் நிகழும். இது இப்னு தைமியா அவர்கள் தேர்ந்தெடுத்த ஒரு நிலை. இப்னு தைமியாவுக்கு முன்னால் இந்த நிலையை எவருமே தேர்வு செய்யவில்லை. இப்னு தைமியாவுக்கு பின்னாலும் இந்த நிலையை யாருமே ஆதரிக்கவில்லை. எல்லா காலகட்டத்திலும் இந்த கருத்தை அறிஞர் பெருமக்கள் மறுத்து வந்திருக்கிறார்களே தவிர இந்த கருத்தை யாருமே ஏற்கலை. எனவே இது அவர்களுடைய ஒரு தனிப்பட்ட நிலைப்பாடுதானே தவிர சஹாபாக்கள் காலத்திலிருந்து மூன்று தலாக் மொத்தமாக சொன்னாலும் மூன்று நிகழும் என்பதுதான் நம்முடைய அறிஞர் பெருமக்கள் எல்லோருமே சொன்ன கருத்து. இந்த பிரச்சனை நமக்கு மத்தியில் உள்ள ஒரு பிரச்சனை. மூணா ஒன்னாங்கிறது நம்முடைய இஸ்லாமிய இயக்கத்தை சார்ந்த அன்பர்கள் தயவு செய்து இந்த பிரச்சனையை போய் மீடியாக்கள்ல போய் நீங்க பேசி நம்முடைய சமுதாயத்தில் உள்ள இந்த கருத்து வேறுபாட்டை அங்க சொல்லக்கூடாது, அங்க போய் நீங்க ஃபத்வா கொடுக்க கூடாது. அப்படி சொல்றதாக இருந்தா கூட ஒரே நேரத்தில் மூணு தலாக்க சொன்னா அது ஒன்னா மூணாங்கிறது எங்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இருக்குது என்றுதான் அதை குறிப்பிட வேணுமே தவிர ஒன்றுதான் நிகழும் திட்டவட்டமாக சொல்வது என்பது இது மார்க்கத்தினுடைய ஒரு கருத்து வேறுபாடு உள்ள ஒரு விஷயத்துல உள்ள ஒரு உண்மையை மறக்கிறது. எனவே இந்த விஷயத்துல தெளிவான ஆதாரங்கள் இருக்கிறது. அந்த ஆதாரங்களை ஹதீஸ்களை அடிப்படையில நான் இங்க விளக்கினேன்னு சொன்னா பல பேருக்கு புரியாது. அப்படி ஆதாரமாக எதை சொல்லப்படுதோ அதை நான் தெளிவா விளக்கினேன்னு சொன்னா பலருக்கும் புரியாத காரணத்தினால நான் இதை சுருக்கமாக இந்த விஷயத்தை முடித்துக் கொள்கிறேன். ஒட்டுமொத்தமா மூணு தலாக் சொல்வதை பாவம் என்று ஹராம் என்று எல்லா இமாம்களும் சொல்றாங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அதே நேரத்தில் மூணு தலாக் சொல்லிவிட்டாலுமே கூட மூன்று தான் நிகழும், இதுதான் கருத்து. ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அவர்களை பற்றி சயீத் இப்னு மன்சூர் என்ற ஒரு கிதாபிலே இந்த செய்தி வருகிறது, யாராவது ஒருவர் தம் மனைவியை ஒரே நேரத்தில் மூன்று தலாக்கு சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அவர்களை பிரித்து வைப்பார்கள், அந்த ஜோடியை பிரிச்சிருவாங்க. ஏன்னா மூன்று தலாக் சொல்லிட்டதுனால பிரித்து வைக்கப்படும். அதே நேரத்தில் அப்படி மூன்று தலாக் சொன்னதற்காக அவனை தண்டித்தும் இருக்கிறார்கள் உமர் ரழியல்லாஹு அவர்கள், அவனுக்கு சவுக்கடியும் கொடுத்திருக்கிறார்கள் உமர் ரழியல்லாஹு அவர்களாக. இதுதான் சஹாபாக்கள் காலத்திலிருந்து பின்பற்றப்படுகிற சட்டம் என்பதை நம்முடைய சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இப்போதும் கூட நாம் சொல்லுகிறோம், சொல்ல போனால் முஸ்லிம் தனியார் சட்ட வாரியமும் இதை அறிவித்திருக்கிறது, மூன்று தலாக் முஸ்லிம்கள் யாரும் சொல்லாதீர்கள், அறிவுரை செய்து யாரும் சொல்லாதீங்க. அப்படி யாராவது முஸ்லிம்கள் ஒரு ஆள் மூணு தலாக்கு சொன்னா அவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கலாமா முஸ்லிம் சமூகம் சேர்ந்து என்பதை கூட முஸ்லிம் தனியார் சட்ட வாரியம் அதை பற்றியும் யோசித்துக் கொண்டு ஆலோசித்துக் கொண்டு வருது. நம்ம ஏதாவது அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கலாமான்னு சொல்லி அந்த ஜமாத்து சேர்ந்து அந்த மஹல்லா வாசிகள் சேர்ந்து அவனுக்கு ஏதாவது ஒரு தண்டனை விதிக்க முடியுமா என்பதை பற்றியும் கூட தனியார் சட்ட வாரியமும் ஆலோசிக்கிறது. எனவே அது பாவம் என்பதிலே மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் மூன்று தலாக்கு சொன்ன பிறகு அது மூன்றாக நிகழும் என்பதிலே எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் தலாக்குடைய சட்டம், தலாக் சொல்லக்கூடிய முறை. அடுத்து நாம் பார்க்கிறோம், இந்த தலாக்குடைய உரிமை பெண்களுக்கு தரப்பட்டிருக்கிறதா என்று நாம் பார்க்கிற போது, மற்ற மதங்களில் ஒரு பெண்ணை பொறுத்தவரை கணவனை பிரிவதற்கான எந்த ஒரு வழியும் அங்கு தரப்படலை. ஒரு பெண்ணாக பார்த்து பிடிக்காத கணவன் இருந்து பிரிகிறதுக்கு எந்த வழியுமே கிடையாது. யூதர்களிடத்தில் எடுத்துக்கொண்டா கூட கணவன் மட்டும்தான் தன்னிச்சையா தலாக் சொல்ல முடியும். ஒரு கணவன் அநியாயக்காரனாக இருக்கிறான், கொடுமைக்காரனாக இருக்கிறான், மனைவி விரும்பினால் கூட அந்த கணவனை பிரிய முடியாது என்றுதான் பழைய ஏற்பாட்டிலும் யூத மதங்களுடைய ஏற்பாட்டிலும் வேதங்களிலும் காணப்படுகிறது. ஆனால் நம்முடைய சரீரத்துடைய சட்டம் நிச்சயமாக பெண்களுக்கு இந்த விஷயத்தில் அநீதி இழைக்கல. ஒரு பிடிக்காத கணவனை விட்டு ஒரு பெண் பிரிய விரும்பினால் அவளுக்கும் மார்க்கம் அந்த அதிகாரத்தை தருகிறது. அதற்கு தலாக் என்றும் சொல்லலாம் அல்லது ஹுலா என்றும் சொல்லலாம். தலாக் என்றும் சொல்ல முடியும், ஹுலா என்றும் சொல்ல முடியும். என்ன, ஒரு பெண்ணுக்கு கணவனை பிடிக்கலன்னு சொன்னா அவள் சம்பந்தப்பட்ட ஒரு ஜமாத்திடத்திலும் போய் சொல்லி இந்த கணவனோடு எனக்கு வாழ பிடிக்கல, நிறைய காரணங்கள் சொல்ல தேவையில்லை, காரணங்களை விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த கணவனோடு எனக்கு வாழ பிடிக்கல, எனக்கு தலாக் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னா அந்த ஜமாஅத்து அந்த பெண்ணுக்கு தலாக் வாங்கி கொடுக்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய காலத்திலும் கூட அப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது. ஒரு பெண்மணி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என்னுடைய கணவர் சாபித் இப்னு கைஸ் நல்ல மனிதர், மார்க்க ரீதியாகவும் நல்ல மனிதர், நல்ல குணமுடைய மனிதர், அவருடைய மார்க்க பற்றிலையும் எந்த குறையும் கிடையாது, அவருடைய குணத்திலையும் எந்த குறையும் கிடையாது. நான் அதையெல்லாம் அவரை பத்தி குறை சொல்ல மாட்டேன். ஆனா அதே நேரத்தில் எனக்கு அவருடைய தோற்றம் பிடிக்கல. எப்படி ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுடைய அழகு பிடிக்காமலும் போகலாம், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை பிடிக்காமலும் போகலாம். அந்த பெண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து இதைத்தான் சொல்கிறார்கள், என் கணவர் நல்ல மனிதர், அவருடைய மார்க்க பற்றிலோ அவருடைய குணத்திலோ எந்த குறையும் கிடையாது, ஆனால் அதே நேரத்தில் அவருடைய தோற்றம் எனக்கு பிடிக்கல, நான் அவரை வெறுக்கிறேன், எனக்கு அவரோடு சேர்ந்து வாழ பிடிக்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுக்கு மேல அந்த பெண்ணிடத்தில் எதையும் விசாரிக்கல. என் கணவர் எனக்கு பிடிக்கல, நான் சேர்ந்து வாழ விரும்பல, எப்படியாவது எனக்கு தலாக் வாங்கி கொடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்கு பெருசா அறிவுரை எல்லாம் சொல்லல, அந்த கணவனோடு சேர்ந்து வாழுங்க என்று அந்த பெண்ணை கட்டாயப்படுத்தல. உடனே அந்த பெண்ணுடைய கணவரை அழைச்சாங்க, அவருடைய பேர் சாபித் இப்னு கைஸ், அவரை அழைச்சு சொன்னாங்க, உன்னுடைய மனைவிக்கு உன்னோடு சேர்ந்து வாழ பிடிக்கல, நீ அவரை தலாக் சொல்லிடு, அந்த பெண்மணியை நீங்க தலாக் சொல்லிடுங்க. அவரும் தலாக் சொல்லிட்டாரு. ஆக பெண்களுக்கும் கூட ஒரு கணவனுடைய கொடுமையினாலோ அல்லது ஒரு கணவனுடைய வேறு காரணங்களாலோ அந்த கணவனோடு சேர்ந்து வாழ்வதற்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் அந்த கணவனை பிரிகிற அதிகாரத்தை இந்த மார்க்கம் பெண்களுக்கும் தந்திருக்குது. எனவே தலாக் என்பது முழுக்க முழுக்க ஆணாதிக்கம் என்று சொல்வதற்கும் இடமில்லை. நபிகளார் காலத்திலேயே கூட பிடிக்காத கணவன்மாரை பெண்களாக முன் வந்து தலாக் வாங்கி பிரிந்த எத்தனையோ சம்பவங்கள் இருக்கிறது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன், ஒரு கணவன் மனைவி பிரிவதற்கு கணவன் தலாக் சொல்வதும் இருக்கிறது, மனைவி தலாக்கை கேட்டு பிரிவதும் இருக்கிறது, மூன்றாவது ஒரு வழிமுறையும் இருக்கிறது. அது இஸ்லாமிய சட்டத்திலே ஃபஸ் என்று சொல்வார்கள், திருமண உறவை ஒரேடியாக முறிப்பது என்று அதற்கு பெயர். இந்த ஃபஸ்ன்னு சொன்னால் ஒரு ஆணிடத்தில் சில குறைபாடுகள் இருந்தால் ஒரு பெண் நிக்காக வந்து ஃபஸ் செய்ய முடியும். அதே போல ஒரு பெண்ணிடத்தில் சில குறைபாடுகள் இருந்தால் ஒரு ஆண் அந்த நிக்காக ஃபஸ்க் செய்ய முடியும். என்னன்னா இந்த ஃபஸ்குங்கிறது ஒரு ஆணோ பெண்ணோ தன்னிச்சையா முடிவு செய்ய முடியாது. மாறாக ஒரு இஸ்லாமிய காதி, ஒரு முஸ்லிமான ஒரு காதி, அந்த காதி முன்னிலையில தான் நிக்காக ஃபஸ்க் செய்ய முடியும். உதாரணமாக இந்த காலத்துல திருமணமாகிற நிறைய ஆண்கள் விஷயத்துல வரக்கூடிய ஒரு பிரச்சனை, தாம்பத்திய வாழ்க்கைக்கு தகுதியற்ற ஒரு நிலை. ஒரு ஆணிடத்தில் தாம்பத்திய வாழ்க்கைக்கு தகுதி இல்லைன்னு சொன்னா அந்த பெண் தாராளமாக அந்த திருமணத்தை ஒரேடியாக முறித்து விடலாம். ஒரு காதி இடத்துல சென்று அவனுக்கு வாழ்க்கையிலே ஈடுபடுவதற்கான தகுதி இல்லை என்பதை நிரூபித்து விட்டு அந்த நிக்காக ஒரேடியாக முறிச்சிடலாம். இதுவும் பெருமானாருடைய காலத்தில் நடந்திருக்குது. ஒரு ஆணிடத்தில் அப்படிப்பட்ட குறை இருந்தால், அதே போல சில நேரங்களில் ஒரு ஆண் அவனுக்கு மோசமான வியாதி, பக்கத்தில் நெருங்க முடியாத வியாதி இருக்குதுன்னு சொன்னா அந்த வியாதிக்காக வேண்டியும் ஒரு பெண் ஆணிடமிருந்து பிரிவதற்கான ஃபஸ்க் செய்வதற்கான வழிகளை வந்து மார்க்கம் தருது. அதே போல ஒரு கணவன் எங்க போயிட்டான்னு தெரியல, பல வருஷங்கள் ஆயிடுச்சு, அவன் இருக்கிற இடம் தெரியல, அவனை பற்றி எந்த தகவலும் தெரியலன்னு சொன்னா இப்ப காதி இடத்துல சென்று ஒரு பெண் அந்த நிக்காகை ஃபஸ்க் செய்து கொள்ள முடியும். இன்னும் சொல்ல போனால் சில இமாம்களிடத்துல, சில அறிஞர்களிடத்துல வருஷ கணக்குல ஒரு கணவன் தன் மனைவிக்கு செலவுக்கு பணம் தராமல் இருக்கிறான், வெளியூர்ல இருக்கிறான், பணமே அனுப்புறது கிடையாது, மாச கணக்குல வருஷ கணக்குல பணம் அனுப்பாம இருக்கிறான்னு சொன்னா செலவுக்கு பணம் தராத கணவனிடமிருந்து நிக்காகை முறித்துக் கொள்ளக்கூடிய உரிமையையும் பெண்களுக்கு மார்க்கம் தந்திருக்கிறது. ஆக இப்படி பல சலுகைகளை பெண்களுக்கும் இந்த மார்க்கம் தந்திருக்கிறதே தவிர, நீதிமன்றங்களும் மத்திய அரசாங்கமும் சித்தரிப்பது போல இந்த தலாக் என்பது முழுக்க முழுக்க ஆணாதிக்கத்தின் அடையாளம் என்பது முழுமையாக தவறானது. இன்றைக்கும் கூட நாங்கள் பார்க்கிற முஸ்லிம்களிடத்துலதான் இந்த விஷயத்தை அவங்க கேட்டு தெரிந்து கொள்ளணும். பல வழக்குகள் முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஊர்களில் சாதிகளிடத்திலும் ஜமாத்துகளிலும் வருது. இன்றைய காலத்தில் பார்த்தோம் சொன்னா அதிகமா தலாக்கு யாரு கேட்கிறாங்கன்னா பெண்கள் தான் கேட்கிறாங்க. ஆண்கள் தலாக் சொல்றது கம்மி, பல இடங்கள்ல ஆண்கள் சேர்ந்து வாழ்றத விரும்புறாங்க, ஆனா பெண்கள் தான் தலாக்கு கேட்கிறாங்க. நீதிமன்றங்கள் சொல்றது இஸ்லாமிய வாலிபர்கள் தலாக் தலாக்னு சொல்லி புரிஞ்சிடறாங்கன்னு சொல்லி, ஆனா நிஜத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா இக்காலத்துல பல பெண்கள் தான் இந்த தலாக் உரிமையை பயன்படுத்தி அவங்க தான் அதிகமா தலாக்கு கேட்கிறாங்க. எனவே எந்த வகையிலும் இந்த தலாக்கின் மூலமாக பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதெல்லாம் முழுக்க முழுக்க ஒரு பொய்யான ஒரு விஷயம், ஒரு அபாண்டமான ஒரு விஷயத்தை சொல்லி நம் மீது இந்த அரசாங்கம் பொது சிவில் சட்டம் என்கிற பெயரில் ஒரு கொடுமையான சட்டத்தை திணிக்க நினைக்கிறது. தலாக்கு சொல்லப்பட்ட பிறகும் கூட ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சிட்டாங்க, பிரிந்த பிறகு அவங்களுக்கு குழந்தைகள் இருக்குமானால், குழந்தைங்க இருக்கிறாங்க, இப்ப அந்த குழந்தைகளுடைய சட்டம் என்னன்னா ஆண் குழந்தையா இருந்தா 7 வயசு வரைக்கும் அந்த குழந்தை தாயிடத்தில் இருக்கணும், பெண் குழந்தையாக இருந்தா பருவமடைகிற வரைக்கும் தாயிடத்தில் இருக்கணும். இவர்கள் கணவன் மனைவின் சொல்லி பிரிஞ்சிடலாம் தலாக்க கொண்டு, அந்த குழந்தைகளை வளர்க்கிற பொறுப்பு தாயுடைய பொறுப்பு. அதே நேரத்தில் அந்த குழந்தைகளுக்கான படிப்பு செலவு, உணவு செலவு, இதர எல்லா செலவும் அந்த தலாக்கு சொன்ன கணவனை சார்ந்தது. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு எந்த விதமான ஒரு கேள்விக்குறியாக வேண்டிய அவசியமே கிடையாது. சரியத்துடைய சட்டப்படி எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது. இவர்கள் பிரிந்து விட்டாலுமே கூட குழந்தைகள் அந்த தாயிடத்திலே வளர்க்கப்படுவார்கள். ஆனா அந்த குழந்தைகளுக்கான வளர்ப்பு பராமரிப்பு செலவு என்பது ஆண்களை சார்ந்தது. இதுதான் இந்த சரியத்தில் வகுத்திருக்கக்கூடிய மிக அழகான ஒரு அற்புதமான சட்டமாக இருக்கிறது. எனவே நம்முடைய இந்த மார்க்கத்தினுடைய இந்த தனித்தன்மைகளை நாம் எல்லா மக்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். நாம் நம்முடைய சரியத்தை நமக்குள்ளே மறைச்சு வச்சதுனாலதான் இன்றைக்கு அடுத்தவர்கள் அதை பார்த்து குறை சொல்லக்கூடிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நமது மார்க்கத்தினுடைய அழகான அம்சங்களை பிறருக்கும் எடுத்து சொல்லி எந்த காரணத்தை கொண்டும் நம்முடைய சரியத்துடைய சட்டத்திலே யாரும் கை வைப்பதற்கு இடமளிக்க மாட்டோம் என்ற உறுதியும் எடுத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய ஷரியத்தை பாதுகாத்து இறுதி வரை இஸ்லாத்தை கடைபிடித்து வாழ்ந்து மரணிக்க நல்ல முஸ்லிம்களாக நம்மை ஆக்கிடுவானாக.
அல்ஹம்துலில்லாஹ்.